கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 35 அத்தியாயம், நீதி விசாரணை. இன்றும் காணாத அளவுக்கு தஞ்சை பரபரப்பு அடைந்திருந்தது. சோழ நாட்டிற்கு இளவரசர் பிறந்துவிட்டார் என்ற மகிழ்ச்சி கொண்ட மக்கள் இன்னொரு செய்தியை குறித்தும் வியப்புற்றிருந்தனர். பெரும் குற்றவாளி அகப்பட்டு விட்டான் என்ற செய்தி நகரெங்கும் பரவிற்று. மக்கள் கூடும் இடங்களிலே அதே பேச்சாயிருந்தது. பாண்டிய நாட்டு ஒற்றர்களாம் சோழ குடும்பத்தை கூண்டோடு கைலாசம் அனுப்ப திட்டமிட்டார்களாம். கருவூல அறையிலிருந்து ஏராளமான செல்வத்தை களவாடி சென்றவர்களாம். இவையெல்லாம் கிடக்கட்டும் ஐயா, அந்த பாதகர் கூட்டம் தான் ஆதித்த கரிகாலனையும் கொன்றார்களாம். இப்படி மக்கள் கூடும் இடங்களில் எல்லாம் பேச்சு அடிபட்டது. இதே தஞ்சை நகரில் பாண்டிய நாட்டு ஒற்றன் வெகு காலம் இருந்தானாம் என்றார் ஒருவர்.
ஒருவர் என்ன, பலர் இருந்திருக்கலாம். நாம் தான் வெளுத்ததெல்லாம் பால் என்று எல்லாரையும் நம்பியிருக்கிறோம் என்றார் ஒரு முதியவர்.
இருந்தாலும் இப்படிப்பட்ட மாபெரும் குற்றவாளியை எந்த காலத்திலும் கண்டிருக்க முடியாது, அவர்கள் நடவடிக்கைகளை கேட்டிருக்கவும் முடியாது என்றார் ஒருவர். தான் நேரில் கண்டதை போற நிகழ்ச்சிகளை இன்று காது மூக்க வைத்து கூறினார். ரவிதாசன் பயங்கர காட்டில் ஒளிந்து கொண்டிருந்ததையும், அவனை பிடிப்பதற்கு வந்தியத்தேவன் சென்றதையும், வந்தியத்தேவனை கட்டி போட்டு கொன்று விடுவதற்கு முயன்ற சமயம் நம் படைகள் சென்று அவனை சிறைபிடித்ததையும் அவர் கூறும் போது சுற்றியிருந்தவர்கள் திறந்த வாய் மூடாமல் கேட்டுக் கொண்டிருந்தனர். கூடியிருந்தவர்களுள் ஒருவர் கேட்டார்,
ஆமாம், ஆதித்த கரிகாலனை கொன்றது வந்தியத்தேவன் என்று முன்பு சிறை தண்டனை கொடுத்தார்களே, இப்போது ரவிதாசன் என்று சொல்கின்றீர்களே, உண்மையில் யார்தான் கொன்றார்கள் என்பது எப்போது முடிவாகும் என்றார்.
எல்லாம் பார்த்து கொண்டே இருங்கள், நாளை வழக்கு விசாரணை நடைபெறப் போகிறது, அப்போது எல்லா விவரங்களும் வெளிப்பட்டுவிடும் என்று உற்சாகமாக செய்தியை தெரிவித்தவர் கூறினார்.
ரவிதாசனும் அவன் சகோதரனும் அகப்பட்டு கொண்டனர் என்ற செய்தி தஞ்சையில் சிறையில் இருந்த சோமன் சாம்பவனுக்கு தெரிந்தது. ரவிதாசன் ஒரு நாளும் அகப்பட மாட்டான் என்ற தைரியத்தில் அவன் இருந்தான். சிறைச்சாலைக்கு தினமும் உணவு கொடுக்க வரும் காவலாளியிடம் பேசி பேசி செய்திகளை அவன் அறிந்து வந்தான். சோமன் சாம்பவனின் நகைச்சுவை நிறைந்த பேச்சு அந்த காவலாளியை மிகவும் கவர்ந்தது. தட்டிலே சோற்றை போட்டு ஒரு அகைப்பை குழம்பை ஊற்றிவிட்டு தின்னு தின்னு சீக்கிரம் தின்னு என்றார்.
உனக்கு மிருக பாஷை தெரியுமா என்று சாம்பவன் கேட்டான்.
மிருக பாஷையா, தெரியாதே, எனக்கு தெரியும்னு உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான்.
சாம்பவன் சிரித்து கொண்டே, தின்னு தின்னு என்றாயே, நாங்கள் எங்கள் வீட்டில் வளர்க்கும் புலியிடம் தான் இப்படி பேசுவோம் என்றார்.
காவலாளி திடுக்கிட்டு, புலியா, உங்கள் வீட்டில் புலி வளர்க்கின்றீர்களா, புலி கடித்து விடுமே, அதற்கு கூர்மையான பற்கள் உண்டே என்றார்.
ஆமாம், கூர்மையான பற்கள், நகம், நாலு கால், ஒரு வால், மீசை கூட உண்டு. எப்போதும் ஒரு ஆண் புலி ஒரு பெண் புலி எங்கள் அண்ணாத்தை வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும். இரவில் தூங்க முன் புலிப்பால் ஒரு அகைப்பை குடித்தால் தான் அவருக்கு தூக்கம் வரும்.
புலிப்பாலா, உன் அண்ணனுக்கா, உன் அண்ணன் பெயர் என்னவென்று கூறினாய்?
ரவிதாசன்
என்று அழுத்தம் துருத்தமான குரலில் சாம்பவன் கூறி,
என் அண்ணன் மனது வைத்தால் இந்த சிறையை உடைத்து என்னை விடுதலை செய்து அழைத்து போய்விடுவார். அவருக்கு சேர நாட்டு மந்திர தந்திரம் தெரியும், சமயம் பார்த்திருக்கிறார்
என்று சாம்பவன் கூறவும், காவலன் சாம்பவனின் அண்ணனை பற்றி சற்று உயர்வாக நினைத்து புலிப்பாலை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டான். சாம்பவன் சிரித்துக் கொண்டே சொன்னான்,
உன்னை எப்போதாவது ஒரு சமயம் அழைத்து போவேன், அப்போது உனக்கு புலிக்கொட்டி ஒன்று தந்து விடுகிறேன்.
காவலனும் அதை நம்பி இன்னும் ஒரு தட்டுச்சோறும் ஒரு கரணி குழம்பும் ஊற்றிவிட்டு செல்வான். அதே காவலன் அன்று ஓடி வந்து கேட்டான்,
ஏய், உன் அண்ணன் பெயர் என்னவென்று சொன்னாய்? ரவிதாசன். ஏன், அதற்கு என்ன?
ரவிதாசன் அகப்பட்டுக் கொண்டானாம்.
சாம்பவன் திடுக்கிட்டாலும் திடுக்கிடாதவன் போல் நடித்து,
ஏய், யாரை அவன் இவன் என்ற மரியாதை இல்லாமல் பேசுகிறாய் என்று கேட்டான்.
நான் கேள்விப்பட்டதை சொன்னேன், ரவிதாசனை சிறைப்படுத்தி விட்டார்களாம், இதே சிறைக்கு அழைத்து வர போகிறார்களாம் என்றார்.
சாம்பவன் சற்று நேரம் யோசித்து மாறியிருந்து,
ஓ, வரட்டும் வரட்டும், நான் முன்பே சொன்னேனே, என் அண்ணன் மனம் வைத்தால் எந்த நொடியிலும் என்னை விடுதலை செய்துவிட முடியும் என்று என்னை விடுவிக்க வருகிறார். இங்கே வந்தவுடன் அவர் என்ன செய்வார் தெரியுமா? ஒரு நாள் இரண்டு நாட்கள் தியானத்தில் இருப்பார், அடுத்த நாள் சுவரில் கறிக்கொடிட்டு அப்படியே பெயர்த்து சென்று விடுவார்
என்று மிகவும் சாதாரணமான குரலில் கூறவும் காவலன் உள்ளத்தில் நடுக்கம் ஏற்பட்டது. ரவிதாசனையும் பரமேஸ்வரனையும் அதே பாதாள சிறையில் கொண்டு அடைத்தார்கள். பாதாள சிறைக்கு நுழையும் இடத்தில் பலத்த காவலிட்டிருந்தார்கள். ரவிதாசன் சோர்வற்றவனாகவே காணப்படவில்லை, அவன் உதடுகள் என்னவோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தன. சாம்பவன் இருப்பதாகவே அவன் நினைக்கவில்லை.
தஞ்சையின் நடுநாயகமாக விளங்கிக் கொண்டிருந்த சோழ மாளிகையில் சபை மண்டபம் மிக பெரிதாக திகழ்ந்தது. பிரம்மாண்டமான தூண்களும் சோழ நாட்டு அமைச்சர்களும் அதிகாரிகளும் அமர்வதற்கான இருக்கைகளும் பளபளப்பான தரையும் சிங்கமுகம் கொண்டு ஒளி வீசும் அரியணையும் அதன் மேல் வெண்கொற்ற கொடையும் இருவரமும் புலிக்கொடியும் சாமரன் வீசும் பணியாட்களும் மகர தோரணங்களும் சரவிளக்குகளும் விசித்திரமான திரைச்சிலைகளுமாக அந்த மண்டபம் சோழகுல பெருமையை பறைசாற்றிக் கொண்டிருந்தது. சோழ நாட்டு துரோகிகளை விசாரிக்க போகும் செய்தி அறிந்து சபை மண்டபத்துக்கு வெளியே ஏராளமான மக்கள் குழுமியிருந்தனர். ஐம்பெரும் குழுவினரும் அமைச்சர் மண்டலத்தாரும் தத்தமது இடத்தில் வந்தமர்ந்தனர். மதுராந்தக சோழ தேவரும் வந்தியத்தேவனும் மற்றும் பல குறுநில மன்னர்களும் நந்திபுரத்தில் நின்று முதல் நாளே வந்துவிட்டனர். வானதி தேவி மயக்கமுற்று வீழ்ந்ததால் இளைய பிராட்டி வர முடியாமல் அங்கேயே தங்கிவிட்டார்கள். அருண்மொழிவர்மர் நந்திபுரத்தில் பாதி உயிரும் தஞ்சையில் பாதி உயிருமாக இருந்தார். வானதி கண் விழித்த பிறகுதான் அருண்மொழிக்கு சற்று உயிர் வந்தது. தஞ்சையில் நடைபெறும் வழக்கு விசாரணை தொடர்வதற்குள் சென்றுவிட வேண்டும் எனும் நோக்கத்தோடு குதிரையை வாயுவேகம் மனோவேகமாக செலுத்திக் கொண்டு தஞ்சையை வந்தடைந்தார். நந்திபுரத்தில் வானத்தையின் உடல் நலமடைந்து விட வேண்டும் என்று சோழர்களின் குலதெய்வம் நடராசனை மனத்திலே துதித்துவாறு வந்தார். அவர் வருவதற்காக சபை காத்திருந்தது. சபை மண்டபத்திற்குள் அவர் நுழையும் போது வாழ்த்துளி எழுந்தது. மன்னர் மதுராந்தகர் தலையசைத்து வரவேற்றார். அடுத்து பட்டம் ஏறும் உரிமை பெற்றவரும் இப்போதைய இளவரசருமான அருண்மொழிவர்மர் மன்னரின் அருகே உள்ள இருக்கையில் அமர வேண்டும் என்று பெரியோர்கள் கேட்டுக்கொண்டனர். முதல் நாள் ஏற்பட்ட குதூகலத்துடன் அன்று விசாரிக்கப்பட இருந்த பெரும் வழக்கின் ஆர்வமும் சேரவே அனைவர் முகத்திலும் சுறுசுறுப்பு காணப்பட்டது. சபைக்கு குற்றவாளிகளை அழைத்து வருவதை எதிர்பார்த்து சபையை ஆவலோடு காத்திருந்தது. ரவிதாசன் சபைக்கு வரும் முன்னர் மண்டபத்தின் வெளியே குதிரையின் மீதிருந்து வீரன் ஒருவன் இறங்கினார். அவன் வேற்று நாட்டை சேர்ந்தவன் என்பதை சபை மண்டபத்து காவலர்கள் கண்டுகொண்டனர். அவன் அருண்மொழிவர்மருக்கு ஓலை ஒன்று கொண்டு வந்திருந்தான். அது அருண்மொழிவர்மர் மட்டும் படிக்க வேண்டிய தனிப்பட்ட முறையில் குறிப்பிடப்பட்ட ரகசிய ஓலையாகும். அருண்மொழியை நேரடியாக சந்திக்க விரும்பினார். காவலர்கள் தங்களிடம் அவனை நிறுத்தி வைத்துக் கொண்டு ஓலையை மட்டும் எடுத்துக்கொண்டு இளவரசரிடம் சென்றனர். அருண்மொழி அந்த ஓலையை பிரித்து பார்த்தார். ஒவ்வொரு வரியாக படித்தார். வியப்பும் மாவலும் அதே போதில் சற்று கோபமும் கலந்து அவர் முகத்தில் தோன்றின. அவர் ஏதும் கூறவில்லை. ஓலையை மீண்டும் குழலில் போட்டு தன் அருகே வைத்துக் கொண்டார். சோழ நாட்டின் ஆளுங்கணத்து பெருமதிகாரி ஒருவர் எழுந்து கம்பீரமான குரலில்,
பரகேசரி மதுராந்தக சோழ மாமன்னர் வாழ்க, இளவரசர் அருண்மொழிவர்மர் வாழ்க, மற்றும் இங்கு வருகை தந்துள்ள சோழ நாட்டின் நன்மையை முதல் எண்ணமாக கொண்ட குறுநில மன்னர்கள் வாழ்க, வாழ்க. சபையில் கூடியுள்ள பெருமக்களே, இன்று முக்கியமான நாளாகும். சோழ நாட்டிற்கு தீங்கு பல இழைத்த குற்றவாளியை உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்துகிறோம். பஞ்சாயத்தார்களும் மந்திரி மண்டலத்தாரும் அவர்கள் மேல் சுமத்தப்பட்டுள்ள வழக்கு விசாரணையை கூர்ந்து நோக்கி ஆய்ந்து நீதியின் வழி நின்று கருத்து வழங்குமாறு மாமன்னரின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன். உயர்ந்த அறிவாளிகள் அறவழி நிற்பவர்கள் கருத்தின்படி மாமன்னர் தமது முன்னோரான தேவர்கள் புகழும் மனுநீதி சோழரும் சிவி சக்கரவர்த்தியும் நீதி வழுவாது அரசு புரிந்த குலப்பெருமை மாறாது காக்க தம் தீர்ப்பை வழங்குவார் என்றார்.
அவர் இப்படி அறிவித்தவுடன் ரவிதாசனும் பரமேஸ்வரனும் அங்கே அழைத்து வரப்பட்டனர். ரவிதாசனுடனேயே அவனது கூட்டாளிகளாக சிறைப்பிடிக்கப்பட்ட இருவரும் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டனர். ரவிதாசன் வழக்கம் போல் சிவந்த கண்களோடும் குங்கும பொட்டோடும் தலை நிமிர்ந்து நின்றார். பரமேஸ்வரன் மட்டும் தலை குனிந்து கூணி குறுகி காணப்பட்டான். ரவிதாசன் வகையினரை கண்டுபிடித்த பெருமை வந்தியத்தேவனையும் சங்கர தேவனையும் என்றோ சேரும். அதனால் குற்றம் சம்பந்தமாக முதலிலே சபைக்கு விளக்கி கூறுமாறு வந்தியத்தேவனை அழைத்தார் மாமன்னர். வல்லவரையன் வந்தியத்தேவன் எழுந்து மன்னருக்கும் சபைக்கும் வணங்கி,
பரகேசரி மதுராந்தக சோழ தேவர் வாழ்க, புகழ் நீடு வாழ்க. சபையிலே கூடி உள்ள பெரியோர்களே, 10 ஆண்டுகளுக்கு முன்பு என நினைக்கின்றேன், இப்போது இதோ நின்று கொண்டிருக்கும் குற்றவாளிகளான ரவிதாசன் பரமேஸ்வரன் இடத்தில் நான் நின்று கொண்டிருந்தேன். சோழ இளவரசர் ஆதித்த கரிகாலரை கொன்றுவிட்டதாக என் மீது குற்றம் சாட்டியிருந்தார்கள். அப்போது இந்த நாட்டு தனாதிகாரியாக சிறிய பழவேட்டரையர் இருந்தார். தளபதியாக பல்லவ குலத்தோன்றல் பார்த்திமேந்திரன் திகழ்ந்தார். குற்றம் சாட்ட பெற்று ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளியாக திகழ்ந்தனர். இந்த நகரத்தின் பாதாள சிறையில் வாடினே. அண்மையில் திடீர் என எனக்கு விடுதலை கிடைத்தது. சிறை வாயிலுக்கு பழுவேட்டரையரே வந்தார். நான் குற்றமற்றவன் என்று கூறி என்னை விடுதலை செய்தார். அப்படி செய்ய அவருக்கு உரிமை உண்டா என்று கேள்வி பலருக்கு எழலாம் என்றார்.
அப்போது மன்னர் குறுக்கிட்டு, நான் தான் உத்தரவிட்டேன் என்றார்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.